இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக்கு த சிம்பிள் பாத் டு வெல்த் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் ஜேஎல் காலின்ஸ் அவர்கள் எழுதியிருக்காங்க. இந்த புக்கு ரொம்ப முக்கியமான புக்கு. ஏன்னா டீனேஜ் பெண்ணுக்கு தன்னுடைய மகளுக்கு இவர் எழுதின பல கடிதங்களோட தொகுப்பு தான் இந்த புஸ்தகம். எதை பற்றி எழுதியிருக்கார் அப்படின்னா, பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, பணத்தை எப்படி பாதுகாக்கிறது, பணத்தோட தேவை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இவர் எழுதியிருக்காரு. இவர் என்ன சொல்கிறாரு, இந்த புக்கோட பாட்டம் லைன் அப்படின்னு நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, அவர் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, தேர் ஆர் மெனி திங்ஸ் மணி கேன் பை, பட் த மோஸ்ட் வேல்யூபிள் ஆஃப் ஆல் இஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிறார். பணம் வந்து எவ்வளவோ விஷயத்தை வாங்க முடியும், ஆனால் இருக்கிறதுலையே இந்த பணம் உனக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா உன்னுடைய சுதந்திரம் அப்படிங்கிறாரு. ஃப்ரீடம் டு டூ வாட் யூ வாண்ட் அண்ட் டு ஒர்க் ஃபார் ஹூம் யூ ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறார். அதுதான் பணம் உனக்கு கொடுக்கக்கூடியது. ஆக இந்த புத்தகம் ஒரு குட்டி கதையிலிருந்து ஆரம்பிக்குது. என்ன கதை அப்படின்னா, ரெண்டு சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸு ஒன்றா வளர்கிறாங்க. கொஞ்சம் பெருசானவுடனே அவங்க வாழ்க்கை பாதை வேறு வேறு பக்கம் மாறுது. ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ராஜாவுக்கு மந்திரியாக இருக்கார், இன்னொருத்தர் வந்து ஒரு சன்னியாசியாக மாறிடுறார், ஒரு மாங்காக மாறிடுறார். ரொம்ப வருஷம் கழித்து ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது இந்த மந்திரியாக இருக்கிறவருக்கு அந்த மாங்கை பார்த்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. நீ மட்டும் ராஜாவுக்கு மந்திரியாக இருந்திருந்தேன்னா, ராஜாவுக்கு சேவகம் பண்ணியிருந்தேன்னா, இந்த மாதிரி ஒரு அரிசியும் பருப்புக்கும் நீ வந்து கஷ்டப்பட்டு வாழ வேண்டாம்ல, அரிசியும் ஒரு காய்கறிகளையும் சாப்பிட்டு வாழ வேண்டிய அவசியம் இருக்காதில்ல அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து மந்திரியாக இருக்கிறவரோட பார்வை. அதுவே அந்த மாங்க் என்ன சொல்கிறாரு, நீ மட்டும் அரிசியும் அந்த காய்கறியும் சாப்பிட பழகியிருந்தேன்னா, இப்படி ராஜாவுக்கு நீ அடிமையாக இருக்க வேண்டாம்ல அப்படின்னு அதே விஷயத்தை அவரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்கிறாரு. ஆக லைஃப் இந்த ரெண்டு பெர்ஸ்பெக்டிவில் தான் இருக்குது. நம்ம எப்படி வாழ போகிறோம் அப்படிங்கிறது நம்ம எடுக்கிற முடிவில் இருக்குது. இந்த நம்ம வெல்த்துங்கிறது எது என்னன்னு நினைக்கிறோம், நம்மளோட சக்ஸஸ்ஸு வெல்த்து இதெல்லாம் என்னன்னு நினைக்கிறோம். நிறைய சேர்த்து வைக்கிறதா, பணம் சேர்த்து 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 வைக்கிறதுங்கிறதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. ஆனால் அந்த பணம் உனக்கு என்ன கொடுக்குதுங்கிறத கவனமாக பார்க்க சொல்கிறாரு. அந்த பணம் வந்து உனக்கு ஒரு ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்குதா, உனக்கு வந்து இல்லை உனக்கு நினச்சதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு பவரை கொடுக்குதா, இல்லை நீ சும்மா இருக்கிறதுக்கு இந்த பணம் உனக்கு தேவைப்படுதா, இல்லை உன்னுடைய சுதந்திரத்துக்கு இந்த பணம் தேவைப்படுதா அப்படிங்கிறத கவனமாக பார்க்க சொல்கிறார். இந்த புக்கில் மூணு முக்கியமான விஷயத்த நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாயிண்ட்டு, ஆல்வேஸ் ஸ்பெண்ட் லெஸ் மணி தேன் யூ ஏர்ன். நீ சம்பாதிக்கிறத விட நீ கம்மியாக ஸ்பெண்ட் பண்ண பழகிக்கோ. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, இது எதுக்கு இந்த புக்கிலேருந்து தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இது ரொம்ப அவசியம். ஏன்னா நமக்கு ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. அதுவும் கிரெடிட் கார்டு சிஸ்டம் வந்ததுலேருந்து நம்ம முதல்ல செலவு பண்ணிட்டு தான் சம்பாதிக்கவே ஆரம்பிக்கிறோம். இந்த புஸ்தகத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, உலகத்திலே நம்ம ரொம்ப பெரிய பணக்காரன் நினைக்கிற சில பேர் அவங்களோட கடைசி காலத்தில் பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டவங்களாக இருந்திருக்காங்க. அதுக்கு காரணம், அது அதிகமாக செலவு பண்ணுறது அவங்களோட வருமானத்தை தாண்டி அப்படிங்கிறது. இவர் என்ன சொல்கிறாரு, இப்போ கூட ஒரு காலத்தில் நம்மலாம் வந்து ஒரு சம்பளத்தில் ஆறு பேர் வாழ்ந்தோம், இப்போ வந்து வீட்டில் நாலு பேரும் சம்பாதிச்சா கூட பத்தாத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். இதை வந்து ஒரு கோல்டன் ஹேண்ட் கஃப்னு சொல்கிறாரு. அதாவது இந்த ப்ரிசனர்ஸ்க்கெலாம் போடுவாங்களே ஹேண்ட் கஃப், அதுவே கோல்டில் போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்மலாம் ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை, ஒரு வீடு வாங்கிறதே வச்சுக்குவோமே, ஒரு வீடு வாங்கிறதுல நம்ம பட்ஜெட்டை மீறி ஒரு பெரிய வீடாக வாங்கணும்னு ஆசைப்பட்டு அதில் நிறைய கடனை வாங்கி அந்த கடனை அடைக்கிறதுக்காக வாழ்க்கை முழுக்க ஓடினவங்களாம் இருக்காங்க, ஓடிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம எதெல்லாம் அக்வயர் பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குமே ஃபினான்ஷியல் மெயின்டெனன்ஸ் மட்டும் இல்லை, மென்டல் மெயின்டெனன்ஸும் வேணும். ஏன்னா காலப்போக்கில் எவ்வளோக்கு எவ்வளோ பணத்தை மெயின்டைன் பண்ணுறோமோ அதை அளவுக்கு மென்டல் பீஸை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் நம்மளோட சக்ஸஸில் ஆகட்டும், நம்மளோட ஹெல்த்தி லைஃப்க்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம் தெரியும், நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் தெரியும். நம்ம அதுக்குண்டான டிஃப்ரென்ஸை ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கணும். நம்மளோட சம்பாத்தியத்துக்குள்ள செலவுகள் இருக்கணும். நம்ம சம்பாத்தியத்தில் பெரும்பகுதி சேமிப்புக்கு போகணுங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உன்னோட லைஃப் ஃப்ரீயாக போகுதுங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறாரு. இந்த புஸ்தகத்தை எழுதின காலின்ஸு கடைசி வரைக்கும் ஒரு கார் கூட வாங்கலை. அவரோட லைஃபை எப்படி இருக்குன்னு அவர் தீர்மானிச்சிட்டாரு. அவருக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடிஞ்சதோ அந்த சம்பாதியத்தில் 50% சேவிங்ஸில் வச்சுக்கிட்டே வந்தார். எவ்வளோக்கு எவ்வளோ சேமிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு பாதுகாப்புங்கிறத அவர் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாரு இந்த புஸ்தகத்தில். நம்மளுக்கு தேவைக்கு அதிகமாக சம்பாதிக்க சம்பாதிக்க நமக்கு தேவையா என்ன தேவையோ அதை கம்மியாக செலவு பண்ணுறதுக்கு நம்ம பழகணுங்கிறது தான் இதோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவர் நமக்கு சொல்கிறது. செகண்ட் பாயிண்ட்டு, கெட் அவுட் ஆஃப் டெப்ட் ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் யூ கேன் அண்ட் ஸ்டே தேர் அப்படிங்கிறார். தயவுசெய் கடனே வாங்காத. உனக்கு கடன் வாங்குற மாதிரி ஒரு நிலைமை வந்ததுன்னா கூட அந்த கடனை எவ்வளோ சீக்கிரம் அடைக்க முடியுமோ அதை அடைச்சிட்டு வெளியில் வந்துரு அப்படிங்கிறார். சில ஃபினான்ஷியல் டூல்ஸ் பற்றி பேசும்போது நிறைய பேர் கடன் வாங்கிறது நல்லதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு வீடு வாங்குறத கடன் வாங்கி தான் வாங்குகிறோம். ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் லோன், எஜுகேஷன் லோன் வாங்குகிறோம். ஒரு அசட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு லோன் வாங்குகிறோம். இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் இப்போ ரெகுலர் ஆயிடுச்சு. ஆனால் அதை கூட இவர் என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரி ஏதாவது லோன் இருந்தால் கூட நீ அதை சீக்கிரம் அடைச்சிட்டு டெப்ட் ஃப்ரீயாக இருக்க பாரு. உன்கிட்ட கடனே இருக்கக்கூடாது. உனக்கு வர பணத்தை வந்து இஎம்ஐ கட்டி பழகாத. அந்த பணத்தை நீ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக பழக்கப்படுத்து. அதனால் இந்த குட் டெட் பேட் டெட்டுங்கிறத பற்றியும் சொல்கிறாரு. ஆனாலும் நீ முடிஞ்ச வரைக்கும் கடன் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாரு. அதே மாதிரி வீடு வாங்கிறதா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பொருளை வாங்கிறதா இருந்தாலும் சரி, வீடுங்கிறத அவர் ஆப்பிளோட கம்பேர் பண்ணுறாரு. ஆப்பிள் சாப்பிட்லாம், ஆனால் அளவுக்கு அதிகமாக வாங்கினா அது வீணாக போகும். அதே மாதிரி உனக்கு என்ன அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த வீட்டுக்கு அந்த வீடை அந்த மாதிரி வீடை மட்டும் வாங்கு. அதை கூட வந்து எவ்வளோ சீக்கிரம் நீ அந்த கடனை விட்டு வெளியில் வரணுமோ அதை பாரு. ஏன்னா நீ வந்து ஒரு வீடு ஒரு அசெட் தான். அந்த அசெட்டை விட உன் வெல்த்து அசெட்டு, ஆக்சுவலாக பெரிய ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் எல்லாருமே வீடு வாங்கிறத பெரிய இன்டெலிஜென்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. அதே தான் இவரும் சொல்கிறாரு. உனக்கு வீடு வேணும்னா நீ வாங்கிக்கோ, ஆனால் வந்து உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் உனக்கு காப்பாற்றும் அப்படிங்கிறதுல தெளிவாக சொல்கிறாரு. இதுதான் செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட் வந்து, இன்வெஸ்ட் மோஸ்ட் ஆஃப் யுவர் சேவிங்ஸ் இன்டு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அன்டில் யுவர் ஃபினான்ஷியலி ஃப்ரீ அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் என்னென்னு நமக்கு தெரியாது. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நமக்கு வந்து சில பேருக்கு இதை தெரிஞ்சவங்களை பற்றி பேச்சு இல்லை. நார்மல் பர்சன் சில பேர், அதாவது நம்ம சொசைட்டியில் ஸ்கூலில் கூட ஃபினான்ஷியல் டிசிப்ளினை பற்றி ரொம்ப சொல்லித்தரது கிடையாது. ஸோ இதை பற்றின ஒரு லேர்னிங் யாருக்கும் இல்லை. இவர் என்ன சொல்கிறாரு, உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் போடு. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸுங்கிறது என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி, அது வந்து அதுவே ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கோம். நம்ம கொடுக்குற பணத்தை அதுவே இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டோட கன்சல்டேஷனோட இந்த மாதிரி ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ண 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 நம்மளோட வெல்த் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். நம்ம வேலை பண்ணாத போது கூட நம்ம பணம் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நம்ம என்ன தான் இந்த ஆட்டோமேட்டிக் மந்த்லி பேமெண்ட்ஸ்லாம் போட்டால் கூட எப்பவுமே இது நமக்கு வந்து சில சமயம் மார்க்கெட் கிராஷ் ஆகும், மார்க்கெட் க்ரோ ஆகும், அதுக்கெலாம் நம்ம கவலைப்பட வேணாங்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இரு, அது வந்து கம்மியானா கூட கவலைப்படாத, மார்க்கெட்டை தானாக க்ரோ ஆகும். இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இன்வெஸ்ட் பண்ணு, பேஷன்ஸோட வெயிட் பண்ணு, அது கண்டிப்பாக உனக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு தீர்மானமாக சொல்கிறார். விச் இஸ் வெரி ட்ரூ. ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸும் அதான் சொல்லுவாங்க. ரொம்ப சேஃபான ஃபண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண பண்ண அதில் ஃப்ளக்சுவேட் ஆனால் கூட நம்ம பொறுமையாக இருக்க இருக்க நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதை பற்றி அவர் இந்த புஸ்தகத்தில் பேசுகிறார். ஆக எவ்வளோக்கு எவ்வளோ நீ பணம் சேர்க்குறையோ அவ்வளோக்கு அவ்வளோ நீ சுதந்திரமாக இருக்க முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ நீ கடன் வாங்குறியோ அவ்வளோக்கு அவ்வளோ நீ பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டிப்ப. இதுதான் இந்த புக்கில் அவர் சொல்லக்கூடியது. ஸ்பெண்ட் லெஸ் தேன் யூ ஏர்ன், இன்வெஸ்ட் த சர்ப்ளஸ், அவாய்ட் டெப்ட். இந்த மூணு பாயிண்ட் தான் அவர் இந்த புக்கில் முழுக்க அவர் நமக்கு சொல்லிக்கிட்டே வராரு. அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றியும் பேசுகிறாரு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி நம்மளே நிறையா பார்த்துருக்கோம். இதில் வந்து ஒரு கான்செப்ட் சொல்கிறாரு, எஃப் யூ மணி அப்படின்னு. அதாவது
நமக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்காக சேர்க்கறதுன்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட சில சமயம் நம்ம பண்ணக்கூடிய வேலை நமக்கு பிடிக்காமல் போகும். நமக்கு இருக்கிற பாஸ் நமக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க. அப்போ இந்த வேலையை விட்டுட்டு ஒரு 6 மாதம் நம்ம வேலை தேடுற மாதிரி ஒரு நிலைமை வரலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துல எல்லாம் நம்ம சேமித்த பணம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஆக்சுவலாக பணம் சேர்க்கறதுங்கிறது நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்டுக்குங்கிறத நம்ம முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு சில பணத்தை நம்ம தனியாக சேமிச்சுக்கணும் அப்படிங்கிறாரு. இதில் வந்து ரிட்டையர்மெண்ட்டும் போது நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, அப்போ நம்ம இது வரைக்கும் சேர்த்த பணத்தை எப்படி வித்ட்ரா பண்ணிக்கணும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம், அதை எப்படி நம்ம திருப்பியும் யூஸ் பண்ணி திருப்பியும் இன்வெஸ்ட்மெண்ட்லேயுமே எதுவுமே பாதிக்காத அளவுக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறதுலாம் த ட்ரா ட்ரவுன் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதே மாதிரி நம்ம ரிட்டையர் ஆகும்போது இப்போ நம்ம ஒரு கணக்கு வச்சு சேமிப்போம். இப்போ நம்ம ஒரு இப்போ மாதம் நமக்கு வீட்டில் ஒரு 50,000 செலவாகுதுன்னா, நம்ம ரிட்டையர் ஆகிற காலத்தில் இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது, அப்போ எந்த மாதிரி பணம் தேவைப்படும்னு தெரியாது. இப்போ இருக்கிறத வச்சு நம்ம ஒரு சேமிப்புக்குள்ளே போவோம். ஆனால் ரிட்டையர் ஆகும்போது இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கலாம். அப்போது அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொருத்தரோட ஃபினான்ஷியல் ஜேர்னியும் ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம். அதில் நிறையா ரிஸ்க் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோல் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரையாரிட்டிஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே எப்படி மேனேஜ் பண்ணலாங்கிறது இந்த புக்கில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அவசியம் படிக்க வேண்டிய புக்கு இது. நம்மளோட குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி புத்தகங்களை அறிமுகப்படுத்தலாம். ஏன்னா இதெல்லாம் டோட்டலி ஃபினான்ஸை பற்றி ரொம்ப சொல்ல மாட்டாங்க. அந்த ஃபினான்ஷியல் பிளானிங் எப்படி பண்ணிக்கலான்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப நம்பர்ஸ் இருக்காது, நமக்கு வந்து கான்செப்ட்ஸ் தான் நிறையா இருக்கும் இந்த புக்ஸில். ஸோ அவசியம் படிக்க வேண்டிய ஒரு புக்கு. தேங்க்யூ.